இதற்கு முந்தைய பதிவில் சூராக்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது ஆயாத்துகள். சூராக்கள் என்பது பல ஆயத்துகள் கொண்டது ஒரு சூரா. இன்றைய காலகட்டத்தில் ஆயத்துகளை எப்படி வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறோம், வசனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொழிபெயர்க்கிறோம். அதே வந்து இங்கிலீஷில் வந்து என்ன மொழிபெயர்க்கிறாங்க, வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறாங்க. இந்த ரெண்டுமே ஆயத்துக்கான சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. சூராவை எப்படி அத்தியாயம் என்று அழைக்க முடியாது என்று இதற்கு முந்திய பதிவில் சொல்லியிருக்கிறோமோ, அதே மாதிரி ஆயாவையும் ஆயாத்துகளையும் வந்து வசனம் என்றோ, வேர்ஸ் என்றோ, அல்லது வாக்கியம் என்றோ, வரி என்றோ வந்து மொழிபெயர்க்க முடியாது. சில நேரங்களில் அவ்வாறு மொழிபெயர்ப்பது தவறான கருத்துக்களை கொடுத்துரும். இப்போது ஆங்கிலத்தில் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து எப்படி பொருள் கொள்வாங்கன்னாக்கா, ஒரு பாடலில் உள்ள ஒரு வரி, ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய ஒரு வரி, ஒரு பொயட்ரியில் வரக்கூடிய அந்த வரிகளைத்தான் வந்து அவர்கள் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறது வந்து ப்ராப்ளமேட்டிக். ஏன்னாக்கா குர்ஆனுடைய ஆயாத்துகளை கவிதை அல்லது பாடல்களோடு வந்து ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது என்று குர்ஆன் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே வந்து சொல்லுது. சூரா யாசினில் 36வது சூராவில் 69வது ஆயாத்தில் வந்து அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், வமா அல்லம் நா உஸ்ர வமா என்பை லஹு, இவருக்கு கவிதையை நாம் கற்றுத்தரவில்லை, அவருக்கு அது தேவையும் இல்லை. இப்படி குர்ஆனை பற்றி அல்லாஹ் சூரா யாசினில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போது குர்ஆனை நாம் பாடல்களுடனோ அல்லது கவிதையுடனோ ஒப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது ஆயாத் என்பது கவிதையினுடைய வரிகள் அல்ல, அதை வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்வது தவறு. அடுத்து குர்ஆனுடைய ஆயாத்துகளை வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறோம் இல்லையா. இப்போ பைபிளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகளையும் வந்து அவர்கள் வந்து வசனங்கள், அதாவது வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து கொடுக்கும். ஏன்னாக்கா ஏற்கனவே வந்து அந்த வேதக்காரர்கள் எல்லாம், யூதர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ, அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கனாக்கா, இவர் குர்ஆன் என்று சொல்வதெல்லாம் வந்து எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த வேதக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களிலிருந்து காப்பி அடித்து அதுலேருந்து திருடி தான் வந்து குர்ஆனாக வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கும் கூட சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் உண்மையில் குர்ஆனுடைய வசனங்களும் பைபிளுடைய வசனங்களும் வந்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிடக்கூடிய அளவுக்குனா கிடையாது. குர்ஆனுடைய ஆயாத்துகள் இருக்கு இல்லையா, அது தனித்துவமான ஒரு அமைப்போடு வந்து இருக்குது. அது பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களுக்கு எல்லளவும் வந்து பொருந்தாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு ஆயத்தை வசனம்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கக்கூடாது, ஆனால் அதை ஒரு வரி என்றோ அல்லது ஒரு வாக்கியம் என்றோ வந்து மொழிபெயர்க்கலாம்ல. இதுவும் கண்டிப்பாக முடியாது. ஏன்னாக்கா உதாரணமாக இப்போ சூரா பக்கராவுடைய ஆரம்பத்தை வந்து எடுத்துப்போம். சூரா பக்கரா எப்படி ஆரம்பிக்குது, அலிஃப் லாம் மீம் ஃபுல் ஸ்டாப். இப்போ சொல்லுங்கள், இது ஒரு வரியா அல்லது வார்த்தையா அல்லது எழுத்துக்களா? கண்டிப்பாக எனக்கு தெரியாது, அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் இது என்னவென்று. அடுத்த உதாரணம் சூரா அர் ரஹ்மானை எடுத்துப்போம். சூரா அர் ரஹ்மான் வந்து எப்படி ஆரம்பிக்குது, அர் ரஹ்மான் ஃபுல் ஸ்டாப். அர் ரஹ்மான்கிறது வந்து ஒரே ஒரு வார்த்தை. இதை வரி என்றோ அல்லது வாக்கியம் என்றோ வந்து உங்களால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இப்போது தமிழில் வந்து ஒரு வரியை எடுத்துப்போம், அல்லாஹ் குர்ஆனை கற்றுத்தந்தான், இது ஒரு வாக்கியம். இது இல்லாமல் அல்லாஹ் இது மட்டும் வந்து ஒரு வாக்கியமா? இது தமிழில் இதை ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். சில சமயங்களில் ஆயத் என்பது ஒரு வரிக்கும் குறைவானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் சில ஆயத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வரியை வந்து உண்டாக்குறத கூட பார்க்க முடியும். உதாரணமாக இப்போ அல்ஹம்து சூராவை எடுத்துப்போம். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யோமிதீன். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து தமிழில் மொழிபெயர்த்தா ஒரு வரியாக வரும். ஆனால் இந்த ஒரு வரி மூன்று ஆயத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. சில சமயம் ஒரே ஒரு ஆயத்துக்குள்ள 10-11 வரிகள் வந்து இருக்கும். உதாரணமாக ஆயத்துல் குர்சியை எடுத்துப்போம். ஆயத்துல் குர்சியில் வந்து எத்தனை வசனங்கள் இருக்குது, அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹையுல் கையும் லா தஹுது சீனத்தும் வலா நௌம், இப்படி அது போயிட்டே இருக்கும் ஒரு 10-11 வசனங்களை கொண்டதாக. இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ஆயா, ஒரு ஆயத்தாக வந்து பார்க்கப்படுது. ஒரு இடத்துல ஒரு வார்த்தைக்கும் குறைவானது வந்து ஆயத்தென்று சொல்லப்படுது. ஒரு இடத்துல ஒரு வார்த்தை மட்டுமே ஆயத்தென்று சொல்லப்படுது. ஒரு இடத்துல மூன்று ஆயாத்துகள் சேர்ந்தது வந்து ஒரு வாக்கியம்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆயத்தில் பல வரிகள் வந்து இருக்கிறத, பல வாக்கியங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ஒரு ஆயத்தென்பதை என்ன சொல்கிறது, வரின்னு சொல்லிட்டு சொல்கிறதா, வாக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறதா, அல்லது வசனம்னு சொல்லிட்டு சொல்கிறதா? என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்குது, அதை நாம் ஆயத்துன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஆயத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த ஒரு அமைப்பும் கூட தனித்துவமாக குர்ஆனுக்கே உள்ளது. இது போன்ற ஒரு அமைப்பை உலகில் உள்ள எந்த புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இதற்கு முந்தைய பதிவில் நாம் சூராவுடைய அமைப்பை உலகத்தில் உள்ள எந்த புத்தகத்தினுடைய அத்தியாயங்களுடனும் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோமோ, அதே போன்று ஆயாத்துகளையும் உலகத்திலுள்ள எந்த புத்தகத்திலுள்ள வரிகளுடனும் ஒப்பிட முடியாது. இது குர்ஆனுக்கே உரிய தனித்துவமான ஒரு அமைப்பு. அல்லாஹ் இப்படித்தான் வந்து ஏற்படுத்தி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையுடைய சொற்பிறப்பியல் என்ன, என்டமாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பதிவில் வந்து விளக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.